Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
की याद से जरूर बाप भी याद आएंगे. ये दोनों का कनेक्शन है. वर्षा आखिर लगता ही बाप के साथ है और बाप के साथ वर्षा का आखिर लगते हैं. और ये बच्चे जानते हैं कि बाप से ही वर्षा मिलते हैं प्रॉपर्टी का और कोई से भी नहीं मिलते हैं. या लोग बाप से हटगा वापस लोग बाप से अभी पर लोग बाप से बेहतर वर्षा मिलता है. ये सब तुम बच्चे जानते.
எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இல்லையற்ற சந்தோஷத்தையும் போதையையும் கொண்டிருப்பதற்கு சரீர உணர்வு என்ற நோயை துறந்துவிடுங்கள். அன்பான புத்தியை உடையவராகி உங்கள் நடத்தையை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். இனிய குழந்தைகளே, இல்லையற்ற சந்தோஷத்தையும் போதையையும் கொண்டிருப்பதற்கு சரீர உணர்வு என்ற நோயை துறந்துவிடுங்கள். அன்பான புத்தியை உடையவராகி உங்கள் நடத்தையை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். எந்த குழந்தைகளால் ஞானத்தில் பிழையான போதை எதனையும் கொண்டிருக்க முடியாது? எந்த குழந்தைகளால் ஞானத்தில் பிழையான போதை எதனையும் கொண்டிருக்க முடியாது? தந்தையை மிக சரியாக அறிந்து நினைவு செய்பவர்களும் தந்தையை தங்கள் இதயபூர்வமாக புகழ்பவர்களும் இந்த கல்வியில் முழு கவனத்தை செலுத்துபவர்களுமே ஞானத்தில் எவ்விதமான தவறான போதையை என்றுமே கொண்டிராத குழந்தைகள் ஆவார்கள். தந்தையை சாதாரணமாக கருதுபவர்களால் அவரை நினைவு செய்ய இயலாதிருக்கும். அவர்கள் அவரை நினைவு செய்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக அவருக்கு எழுதுவதுடன் அவருக்கு தங்கள் செய்திகளையும் கொடுப்பார். ஒரு குழந்தை பாபாவுக்கு எழுதாமலும் அவருக்கு செய்திகளை கொடுக்காத போதும் அந்த குழந்தை உணர்வற்றவராகிவிட்டாரா என்று தந்தை அதிசயிக்கின்றார். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, நீங்கள் சதா பாதுகாப்பாக இருப்பதற்கு உங்கள் புத்தியை ஞான கடலை கடைவதில் மும்முரமாக வைத்திருங்கள். சுயதரிசன சக்கரதாரி ஆகுங்கள். அரட்டை அடிப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். இரண்டாவது, உங்கள் சரீரத்தில் இருந்து பற்றற்றவர் ஆகுவதற்கு தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்ற கல்வியை கற்றிடுங்கள். மாயையின் விசையிலிருந்து பாதுகாப்பதற்கு உங்கள் ஸ்திதியை ஆட்டாசைக்க முடியாததாக ஆக்குங்கள். ஆசீர்வாதம். ஒரேயொரு தந்தையின் அன்பில் மூழ்கி இருப்பதன் மூலம் உங்கள் இலக்கை அடைவதால் சகல கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டிருப்பீர்களாக. பாப் தாதா குழந்தைகளாகிய உங்களை அன்பும் ஒத்துழைப்பும் என்ற தனது மடியில் அமர்த்தி உங்கள் இலக்கிற்கு உங்களை எடுத்து செல்கிறார். இது முயற்சியின் பாதை அல்ல. ஆனால் நீங்கள் நெடுஞ்சாலையில் செல்வதற்கு பதிலாக நடைபாதையில் செல்வதன் மூலம் அல்லது உங்கள் இலக்கை கடந்து செல்வதால் திரும்பி வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். கடின உழைப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரேயொருவரின் அன்பில் நிலைத்திருங்கள். ஒவ்வொரு பணியையும் ஒரேயொரு தந்தையின் அன்பில் மூழ்கியவாறே செய்யுங்கள். அப்பொழுது உங்களால் வேறு எதனையும் பார்க்க இயலாதிருக்கும். நீங்கள் சகல கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டிருப்பீர்கள். ஸ்லோகம். உங்கள் சந்தோஷ பாக்கியத்தின் அனுபவத்தை உங்கள் முகத்தின் மூலமும் செயற்பாட்டின் மூலமும் கொடுங்கள். உங்கள் சந்தோஷ பாக்கியத்தின் அனுபவத்தை உங்கள் முகத்தின் மூலமும் செயற்பாட்டின் மூலமும் கொடுங்கள். ஓம் சாந்தி. தந்தை இங்கமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, ஒரு புதிய நபர் வரும்போது அனைத்திற்கும் முதலில் அவருக்கு எல்லைக்குட்பட்ட தந்தை, எல்லையற்ற தந்தை ஆகிய இரு தந்தையர்களினதும் அறிமுகத்தை கொடுங்கள். எல்லையற்ற தந்தை என்றால் எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தை என்று அர்த்தமாகும். ஒவ்வொரு மனித ஆத்மாக்களுக்கும் வெவ்வேறான எல்லைக்குட்பட்ட தந்தையுள்ளார். இந்த ஞானத்தை அனைவரும் ஒரே அளவுக்கு கிரகிப்பதில்லை. சிலர் அதன் ஒரு வீதம் மாத்திரம் கிரகிக்கின்றார்கள். ஆனால் ஏனையோர் அதன் 95% கிரகிக்கின்றார்கள். அது புரிந்து கொள்வதற்கானதொரு விடயமாகும். சூரிய சந்திர வம்சங்களும் இருக்கின்றன. அரசரும் அரசியும் பிரஜைகளும் அங்கு இருப்பார்கள். அனைத்து விதமான மக்களும் பிரஜைகளாக இருப்பார்கள். பிரஜைகள் என்றால் பிரஜைகள். இது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் புத்திக்கேற்ப கற்கின்ற ஒரு கல்வி என்று தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் நடிப்பதற்காக உங்கள் சொந்த பாகத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை முன்னைய கல்பத்தில் கிரகித்தீர்களோ அந்தளவிற்கேற்ப இப்பொழுது அதை கிரகிப்பீர்கள். ஒருவர் என்ன கற்றாலும் அது மறைந்திருக்க முடியாது. நீங்கள் எந்த அளவிற்கு கற்கின்றீர்களோ அதற்கேற்பவே நீங்கள் ஓர் அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் பின்னர் ஒரு பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டும் என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஒரு பரீட்சையை எடுக்காமல் உங்களை தர முயற்ச முடியாது. இறுதியில் நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் என்ன அந்தஸ்தை பெற தகுதியானவர் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அனைவரும் உங்கள் கரங்களை மனக்கவலையுடன் உயர்த்தினாலும் எவ்வாறு நீங்கள் அவ்வாறு ஆகுவது சாத்தியமாகும் என நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். எவ்வாறாயினும் உங்களில் சிலர் உங்கள் கரங்களை உயர்த்துகிறீர்கள். இது அறியாமை என்று அழைக்கப்படுகிறது. லௌகிகமானவர்களுக்கு உங்களுக்கு உள்ளதை விட அதிக விவேகம் உள்ளது என்பதை தந்தை மிக விரைவிலேயே புரிந்து கொள்கிறார். தாங்கள் எப்பொழுதும் சித்தியடைய மாட்டார்கள் என்பதையும், எப்பொழுது ஒரு புலமை பரிசிலை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். தங்களுக்கு ஆசிரியர் கற்பிக்கின்ற பாடத்தில் தாங்கள் எத்தனை புள்ளிகளை பெறுவார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். தாங்கள் திறமை சித்தி அடைவார்கள் என்று அவர்கள் கூற மாட்டார்கள். இங்கு குழந்தைகளாகிய உங்களில் சிலருக்கு இந்தளவுக்கு விவேகமேனும் இருப்பதில்லை. உங்களுக்கு அதிகளவு சரீர உணர்வே உள்ளது. நீங்கள் அவர்களை தேவர்கள் போன்று ஆக்குவதற்காகவே இங்கு வந்துள்ளீர்கள். ஆகவே உங்கள் நடத்தையும் தேவர்களை போன்றே இருக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், விநாச வேளையில் தந்தை மீது தங்கள் புத்தியில் அன்பை கொண்டிராதவர்கள் உள்ளார்கள். ஏனெனில் அவர்கள் தந்தையிடம் மிக சரியான அன்பை கொண்டிருப்பதில்லை. விநாச வேளையில் ஓர் அன்பற்ற புத்தியை கொண்டிருத்தல் என்பதன் மிக சரியான அர்த்தத்தை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இதை முழுமையாக புரிந்து கொள்ள இயலாதிருப்பின் ஏனையோர் எதை புரிந்து கொள்வார்கள்? தந்தையை நினைவு செய்வது என்பது ஒரு மறைமுகமான விடயம். ஆனால் நீங்கள் எந்தளவுக்கு கற்கிறீர்கள் என்பது மறைமுகமான விடயம் அல்ல. நீங்கள் அனைவரும் கற்பதில் வரிசை கிரமமானவர்களே. நீங்கள் அனைவரும் ஒரே அளவிற்கு கற்பதில்லை. உங்களில் சிலர் இன்னமும் சிறு குழந்தைகளாகவே உள்ளார்கள் என்பதை பாபா புரிந்து கொள்கிறார். சில சமயங்களில் அத்தகையதோர் எல்லையற்ற தந்தையை நீங்கள் 3 அல்லது 4 மாதங்களுக்கு நினைவு செய்வதும் இல்லை. நீங்கள் எந்த அளவிற்கு முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் என்ன சேவையை செய்கிறீர்கள் என்பதையிட்டு தந்தைக்கு ஒரு கடிதமேனும் எழுதாயிருப்பின் நீங்கள் அவரை நினைவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எவ்வாறு பாபாவினால் அறிய முடியும்? குழந்தைகளாகிய உங்கள் மீது தந்தை அதிகளவு அக்கறை கொண்டுள்ளார். அவர் அதிசயிக்கின்றார், அந்த குழந்தை உணர்வற்றவராகிவிட்டாரா? அந்த குழந்தை மரணித்து விட்டாரா? சிலர் பாபாவுக்கு அற்புதமான சேவை செய்திகளை எழுதுகிறார்கள். அந்த வேளையில் இன்னமும் அந்த குழந்தைகள் உயிரோடு இருப்பதை தந்தை புரிந்து கொள்கிறார். சேவை செய்யும் குழந்தைகள் ஒரு பொழுதும் மறைந்திருக்க முடியாது. தந்தை குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரின் இதயத்தையும் வெற்றி கொள்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் எதை போற்றுள்ளீர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் எதை போன்றுள்ளீர்கள் என்பதை தந்தை அறிவார். சரீர உணர்வு எனும் நோய் மிக கொடியதாகும். சிலர் ஞானத்தில் பிழையான போதையை கொண்டுள்ளார்கள் என்பதை பாபா முரளியில் விளங்கப்படுத்துகின்றார். அவர்களுக்கு அகங்காரம் உள்ளது. அத்தகைய குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதும் இல்லை. அவருக்கு ஒரு கடிதத்தையேனும் எழுதுவதில்லை. பின்னர் எவ்வாறு தந்தையால் உங்களை நினைவு செய்ய முடியும்? நினைவே நினைவை கவர்கின்றது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை மிக சரியாக அறிந்து கொண்டு அவரை நினைவு செய்கிறீர்கள். உங்கள் இதயபூர்வமாக நீங்கள் அவருடைய புகழை பாடுகிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களை சிலர் தந்தையை சாதாரணமாக கருதுவதால் அவரை நினைவு செய்வதில்லை. பெரும் பகட்டு போன்ற எதையும் பாபா காட்டுவதில்லை. கடவுள் பேசுகிறார், நீங்கள் உலக அரசுரிமையை அடைவதற்காக நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். முழு உலகின் மீதும் அரசுரிமையை கோருவதற்காக நீங்கள் எல்லையற்ற தந்தையுடன் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டதாக புலப்படவில்லை. இந்த போதையை நீங்கள் கொண்டிருந்தால் உங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தின் அளவு எப்பொழுதும் உயர்ந்தே இருக்கும். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன் என்னும் வார்த்தைகளை ஸ்ரீ கிருஷ்ணர் பேசினார் என்று கீதையை கற்றவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஓர் ராஜ்யத்தை அடைவதற்கான சந்தோஷத்தை அவர்கள் கொண்டிருப்பதில்லை. அவர்கள் கீதையை கற்று முடிந்ததும் தங்கள் தொழிலுக்கு செல்வார்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. இது அவர்களின் புத்தியில் பிரவேசிப்பதில்லை. ஆகவே அனைத்திற்கும் முதலில் வருபவர்களுக்கு நீங்கள் இரு தந்தையர்களின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கூறுங்கள், பாரதம் முன்னர் சொர்க்கமாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அது நரகமாக உள்ளது. இப்பொழுது இது கலியுகமாகும். இது சொர்க்கம் என்று அழைக்கப்பட மாட்டாது. ஒரே நேரத்தில் சத்திய யுகம் கலியுகம் இரண்டிலும் இருப்பதற்கு நீங்கள் கோர முடியாது. ஒருவர் துன்பத்தை அனுபவம் செய்யும் பொழுது நரகத்தில் இருப்பதாக அவர் கூறுவார். ஒருவர் சந்தோஷத்தை அனுபவம் செய்யும் பொழுது அவர் சொர்க்கத்தில் இருப்பதாக கூறுவார். இதை கூறுகின்ற பலர் உள்ளார்கள். அதிக துன்பத்தை அனுபவம் செய்து கொண்டிருப்பவர்கள் நரகத்தில் உள்ளார்கள். ஆனால் நாங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றோம். சிலர் மாளிகைகள் மோட்டார்கள் போன்றவற்றை கொண்டிருப்பதால் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாகவும், அது சத்திய யுகமாக இருந்தால் என்ன அல்லது கலியுகமாக இருந்தால் என்ன, அனைத்தும் தங்களுக்கு ஒன்றுதான் எனவும் அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆகவே அனைத்திற்கும் முதலில் நீங்கள் இரு தந்தையர்கள் பற்றிய விடயம் அவர்களின் புத்தியில் இருக்குமாறு செய்ய வேண்டும். தந்தையே தனது சொந்த அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர் எவ்வாறு சர்வ வியாபியாக இருக்க முடியும்? உங்கள் லௌகீக தந்தையை நீங்கள் சர்வ வியாபி என்று அழைப்பீர்களா? ஒரு ஆத்மாவின் ரூபமும் பரமாத்மாவின் ரூபமும் ஒரே மாதிரியானவை என்பதை நீங்கள் அவர்களுக்கு காண்பிக்கின்ற படங்களில் அவர்களால் காண முடியும். அதில் எவ்வித வேறுபாடும் இல்லை. ஒரு ஆத்மா பரமாத்மாவை பார்க்கலும் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்க மாட்டார். ஒவ்வொருவரும் ஓர் ஆத்மா, அவரும் பரமாத்மா ஓர் ஆத்மாவே. அவர் சதா பரந்தாமத்தில் வசிப்பதால் அவர் பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். ஏனைய ஆத்மாக்களை போன்று நான் இவ்வுலகிற்கு வருவதில்லை. இறுதியில் நான் வந்து இந்த சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். இவ்விடயங்களை புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவாக இருந்தாலும் வெளியே வசிப்பவர்களால் அவற்றை புரிந்து கொள்ள முடியாது. தந்தையின் பெயருக்கு பதிலாக அவர்கள் வைகுந்தத்தில் வசிப்பவர்களாகிய கிருஷ்ணரின் பெயரை இட்டுவிட்டார்கள் என்பதே ஒரேயொரு வித்தியாசமாகும். சொர்க்கமாகிய வைகுந்தத்தில் இருந்து எவ்வாறு கிருஷ்ணர் நரகத்தினுள் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? உங்கள் சரீர உறவினர்கள் உட்பட உங்கள் சரீரத்தையும் மறந்து என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் போன்றவற்றை எவ்வாறு கிருஷ்ணரால் கூற முடியும்? ஒரு சரீரதாரியின் நினைவை கொண்டிருப்பதால் எவ்வாறு உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியும்? கிருஷ்ணர் ஒரு சிறு குழந்தை. நான் ஒரு சாதாரணமான மனிதரின் பழைய சரீரத்தில் பிரவேசிக்கும் பொழுது அவருக்கும் எனக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். அதிக வேறுபாடு உள்ளது. இந்த ஒரு தவறினால் ஒவ்வொரு மனிதரும் தூய்மையற்று மிகவும் ஏழ்மையாகவும் ஆகியுள்ளார்கள். நானும் சர்வ வியாபி அல்ல, கிருஷ்ணரும் சர்வ வியாபி அல்ல, ஆனால் ஒவ்வொருவரும் சரீரத்திலும் ஆத்மாவே சர்வ வியாபியாக உள்ளார். நான் எனக்கென சொந்தமாக ஒரு சரீரத்தை ஏனும் கொண்டிருப்பதில்லை. ஒவ்வொரு ஆத்மாவுக்கு அவருக்கென சொந்தமாக சரீரம் உள்ளது. ஒவ்வொரு சரீரத்துக்கும் வேறுபட்ட பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. எனக்கு ஒரு சரீரமும் கிடையாது. எனக்கு ஒரு சரீரத்தின் பெயரும் கொடுக்கப்படவில்லை. நான் இப்பழைய சரீரத்தை பெற்று அவருடைய பெயரை பிரம்மா என்று மாற்றுகிறேன். பிரம்மா என்பது என்னுடைய பெயர் அல்ல. நான் அனாதியான சிவனாவேன். நான் அனைவருக்கும் ஜீவன் முக்தியை அருள்பவர். அனைவருக்கும் ஜீவன் முக்தியை அருள்பவர்கள் என்று ஆத்மாக்கள் அழைக்கப்படுவதில்லை. பரமாத்மா எப்பொழுதாவது சீரழிந்தவர் ஆகுகிறாரா? ஆத்மாக்கள் மாத்திரமே சீரழிந்தவர்கள் ஆகுகிறார்கள். ஆத்மாக்கள் மாத்திரமே தந்தையிடமிருந்து ஜீவன் முக்தியை பெறுகிறார்கள். நீங்கள் ஞானக்கடலை கடைந்து இவ்விடயங்கள் அனைத்தையும் பற்றி சிந்திக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களால் எவ்வாறு அவற்றை ஏனையோருக்கு விளங்கப்படுத்த முடியும்? எவ்வாறாயினும் மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியை அவள் முன்னேற அனுமதிப்பதில்லை. நாள் முழுவதும் அரட்டை அடிப்பதிலேயே உங்களில் சிலர் நேரத்தை வீணாக்குகிறீர்கள். தந்தையிடமிருந்து உங்களை வெளியே இழுப்பதற்கு மாயை உங்கள் மீது பெரும் விசையுடன் முயற்சிக்கிறார். சில குழந்தைகள் விலகி சென்று விடுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தந்தையை நேவு செய்யாததால் அவர்கள் ஸ்திதி ஆட்ட அசைக்க முடியாததாக ஆகுவது இல்லை. தந்தை உங்களை மீண்டும் மீண்டும் எழ செய்கிறார். அப்பொழுது மாயை உங்களை தொடர்ந்தும் வீழ்த்துகிறார். தந்தை கூறுகிறார், நீங்கள் என்றுமே தோற்கடிக்கப்படக்கூடாது. இந்த பந்தயம் ஒவ்வொரு கல்பத்திலும் நடைபெறுகிறது. அது ஒன்றும் புதியதல்ல. இறுதியில் நீங்கள் நிச்சயமாக மாயையை வென்றவர்களாகுவீர்கள். ராவண ராஜ்யம் முடிவடைய வேண்டும். பின்னர் நாங்கள் புதிய உலகை ஆட்சி செய்வோம். ஒவ்வொரு கல்பத்திலும் நாங்களே மாயையை வென்றவர்களாகியுள்ளோம். எண்ணற்ற தடவைகள் நாங்கள் புதிய உலகை ஆட்சி செய்துள்ளோம். தந்தை கூறுகிறார், உங்கள் புத்தியை சதா மும்முரமாக வைத்திருங்கள். நீங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். இதுவே சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுபவராக இருத்தல் என கூறப்படுகிறது. இதில் வன்முறைக்கான கேள்விக்கே இடமில்லை. பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் என அழைக்கப்பட முடியும். தேவர்கள் சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் என்று அழைக்கப்பட முடியாது. தூய்மையற்ற உலகின் சம்பிரதாயங்களுக்கும் தேவர்களின் சம்பிரதாயங்களுக்கும் இடையில் மாபெரும் வேறுபாடு உள்ளது. மரண பூமியில் வசிப்பவர்களே தூய்மையாக்குபவராகிய தந்தையை கூவி அழைக்கிறார்கள். வந்து தூய்மையற்றவர்களாகிய எங்களை தூய்மையாக்குங்கள். எங்களை தூய உலகிற்கு அழைத்து செல்லுங்கள். இற்றைக்கு 5000 வருடங்களுக்கு முன்னர் சத்திய யுகம் என்று அழைக்கப்பட்ட தூய புதிய உலகம் இருந்தது என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. த்ரேதாயுகம் புதிய உலகம் என்று அழைக்கப்பட மாட்டாது. அது முதற்தரமானது எனவும் மற்றையது இரண்டாம் தரமானது எனவும் பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் மிகவும் நன்றாக கிரகிப்பதனால் உங்களிடம் வந்து செவிமடுப்பவர்கள் வியப்படைவார்கள். பலர் வியப்படைந்துள்ளார்கள். ஆனால் நாங்கள் நிச்சயமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கேள்வியுற்றதால் அவர்களுக்கு முயற்சி செய்வதற்குரிய நேரம் இருப்பதில்லை. காம விகாரமே மனிதர்களை தூய்மையற்றவர்களாக்குகிறது. அதை வெற்றி கொள்வதால் நீங்கள் உலகை வென்றவர்களாகுகிறீர்கள். எவ்வாறாயினும் அவர்களுக்கு விகாரம் ஒரு பொக்கிஷம் போன்றுள்ளது. இதனாலேயே அவர்கள் இதை பற்றி பேசுவதுமில்லை. நீங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். உங்கள் மனம் சரீரத்தில் இல்லாத போதே அது எண்ணங்களிலிருந்து விடுபட்டிருக்க முடியும். இன்றே உங்கள் மனம் என்றுமே எண்ணங்களிலிருந்து விடுபட்டவராக முடியாது. செயல்களை புரிவதற்காக நீங்கள் ஒரு சரீரத்தை பெறுகிறீர்கள். ஆகவே எவ்வாறு உங்களால் கர்மாதீத ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியும்? கர்மாதீத ஸ்திதி ஒரு பிரேதத்தின் ஸ்திதி என்று கூறப்படுகிறது. ஓர் உயிர் வாழும் சடலமாக இருப்பதெனில் சரீரத்தில் இருந்து விடுபட்டிருப்பவராகுவது என்று அர்த்தமாகும். உங்களுடைய சரீரத்திலிருந்து விடுபட்டவராகுவதற்கான கல்வியை தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய சரீரங்களிலிருந்து வேறுபட்டவர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்தில் வசிப்பவர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரங்களில் பிரவேசிக்கும் பொழுது மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். செயல்களை புரிவதற்காக நீங்கள் ஒரு சரீரத்தை பெறுகிறீர்கள். தொடர்ந்தும் செயல்களை புரிவதற்காக நீங்கள் ஒரு சரீரத்தை நீக்கி இன்னும் ஒன்றை பெறுகிறீர்கள். ஆத்மாக்கள் சரீரத்தில் இல்லாத போதே அவர்கள் அமைதியை அனுபவம் செய்ய முடியும். அசரீரி உலகில் செயல்கள் செய்யப்படுவது இல்லை. சூட்சும வதனத்தில் செயல்கள் என்ற கேள்விக்கு இடமில்லை. இங்கு மாத்திரமே உலக சக்கரம் சுழல்கிறது. ஞானம் என்றால் தந்தையையும் உலக சக்கரத்தையும் அறிவது என்ற அர்த்தமாகும். வெள்ளை நிற ஆடையுடன் அல்லது அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஆடையுடன் சூட்சும வதனத்தில் எவரும் இருப்பதில்லை. அங்கு பாம்பு போன்றவற்றை அணிந்துள்ள சங்கரரும் இருப்பதில்லை. தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு பிரம்மாவினதும் விஷ்ணுவினதும் ரகசியங்களை விளங்கப்படுத்துகிறார். பிரம்மா இங்கே இருக்கிறார். விஷ்ணுவின் இரட்டை வடிவமும் இங்கேயே உள்ளது. அது நீங்கள் தெய்வீக காட்சி மூலம் மாத்திரமே காணக்கூடிய காட்சிகளை கொடுப்பதற்கான நாடக பாகத்துக்குரியதாகும். அந்த குற்ற பார்வையின் மூலம் நீங்கள் தூய்மையான எதையும் காண முடியாது. அச்சா
சித்தாரும்
இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். ஓம் சாந்தி.